வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் வாஞ்சியுள்ளவர்களாய் இவ்வளவு களைப்போடு இருந்தாலும் நேரம் எடுத்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆயத்தப்பட்டு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம். நிச்சயம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளுக்கும் வெளிச்சமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 யோவான் 2:5 வரை சிந்தித்தோம். இன்று தொடர்ந்து 1 யோவான் 2:6 முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்தது போல அல்லது அவர் இருந்தது போல எல்லா காரியங்களையும் நாம் செய்ய முடியாது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டும் என நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆழமான தீர்மானம் செய்யும்பொழுது நாமும் இயேசு கிறிஸ்துவைப் போல அதை நமது வாழ்க்கையின் பிரதான காரியமாக்கி அவருடைய பாதையிலே அவரோடு நடக்க முடியும். கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதை குறித்து இந்த அநேக கூட்டங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்ட பின்னர் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அவ்வாறு அவர்கள் கேள்வி கேட்பதன் அர்த்தம் என்ன? முழுமையான அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்பதை யோவான் கூறுவதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது கிறிஸ்துவை நேசிப்பதுதான். நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கும் ஒருவராய் இருந்தால் அவருடைய வார்த்தையை காத்துக்கொண்டு போவீர்கள். இதைத் தவிர வேறு எதை செய்தாலும் ஒரு முழு அர்ப்பணிப்பாகாது. நீங்கள் நேசிக்கும் மனிதரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள், அவர்களை துக்கப்படுத்த விரும்ப மாட்டீர்கள், எப்பொழுதுமே அவர்களுக்கு பிரியமான செயல்களே செய்ய விரும்புவீர்கள் இல்லையா? இதற்காகத்தான் சில வேளைகளிலே என்னுடைய மனைவிக்கு நான் பூ வாங்கி கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, உண்மையாக ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? இதைவிட நீங்கள் உண்மையாக கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா என்றுதான் கேட்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, நீங்கள் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கின்ற நேசம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே உங்கள் வாழ்க்கையின் தலையாய குறிக்கோளாயிருக்கிறது? அல்லது உங்களுக்கு பின் செல்லும் மக்கள் கூட்டத்தையோ அல்லது உங்களுக்கு முன் செல்லும் மக்கள் கூட்டத்தையோ பிரியப்படுத்த விரும்புகிறீர்களா? இப்பொழுது 1 யோவான் 2:7 பார்ப்போம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே. இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கிற அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே என்று சொல்கிறார் இல்லையா? அந்த ஆதி என்று சொல்லப்படுவது எந்த ஆதியை குறிக்கிறது? இதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனு உரு எடுத்து வந்த ஆதியை சொல்லுகிறது. இது பெத்லகேமிலே ஆரம்பமாகிறது. தொடர்ந்து ஒரு தச்சனுடைய பட்டறையிலே வேலை செய்தது. அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் பொது ஊழியத்திலேயும் இருந்தது. ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற கற்பனை என்று சொல்லும்பொழுது அதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை. இந்த கட்டளைகளை அவர் பல முறை கூறியிருக்கிறார். கவனிப்போமா? யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அது மட்டுமல்ல, யோவான் 15:10 12 பார்ப்போம். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வசனம் 12, நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து சொல்லும்பொழுதுதான் யோவான், நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசிகளாக, விசுவாச கூட்டமாகிய திருச்சபையாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டியது மிகவும் அவசியமானதாயிருக்கிறது. இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் வாழ முடியாதபடி செய்யப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தரால் வந்தது அல்ல, அது பிசாசினால் வந்தது. அப்படியென்றால் ஒரு விசுவாசி மற்றவர்களோடு உள்ள உறவிலே அன்பு தாட்சி ஏற்படுத்தும் காரியங்களிலே ஈடுபடாமல் இருப்பதுதான் சிறந்தது. இப்பொழுது 1 யோவான் 2:8 வாருங்கள். மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது. மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியானவரை தங்களிலே பெற்ற விசுவாசிகளுக்கு எதற்கு இந்த புதிய கற்பனை? ஏனென்றால் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட கட்டளை இது. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன் கொடுக்கப்பட்ட கற்பனை. இப்பொழுது சிலுவை மரணத்திற்கு பின்னான காலம் புதிய காலமாயிருக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவனுடைய முதல் விருப்பம் என்ன? மனுக்குலம் அவரை நேசிக்க வேண்டும். இவ்வாறு அவரை நேசிக்கும் ஒருவரை இந்த உலகம் எளிதாக கண்டுகொள்ளும். பிதாவினுடைய விருப்பத்தை செய்வதை குறித்து ஒரு விசுவாசி மகிழ்ச்சி உள்ளவனாய் காணப்படுவான். ஏனென்றால் இருளானது நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. எனவே இந்நாட்களிலே ஒரு விசுவாசி முன்காலத்தை விட அவரை அதிகமாக நான் அறிய துவங்கியிருக்கிறேன். அவருடைய திட்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன என்பதை முன்பை விட தெளிவாக புரிந்து கொள்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஷஹில்லர் என்னும் ஜெர்மானிய கவிஞர் இவ்வாறு கூறியிருக்கிறார், நான் காரியங்களை மேலும் மேலும் தெளிவுள்ளவனாக காண்கிறேன் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு விசுவாசிகளின் அனுபவமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடைய வேண்டும். வேத வசனங்களை கருத்தாக அறிந்து உணராமல் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியாது. எழுதப்பட்டுள்ள அவரது வார்த்தைகளானது ஜீவிக்கிற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. அவரே ஜீவ அப்பமாயிருக்கிறார், அவரே ஜீவ தண்ணீராயிருக்கிறார். அவரை நாம் உட்கொள்ளாவிட்டால் பயங்கரமான பசியால் வாடுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்திய உலகத்திலே அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் சின்ன சின்ன கட்டளைகளை பின்பற்ற முயற்சிக்கிறார்கள். எப்படி என்றால் ஒரு இயந்திரத்தை போல செயல்பட நினைக்கிறார்கள். இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவர்கள் நிறைவேற்றுவதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதாக எண்ணுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சிநேகிதனே, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் அல்ல, நீங்கள் ஒரு இயந்திரம் அல்ல, நீங்கள் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது மனுஷி. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய சுபாவம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே பழைய மனுஷ சுபாவம் இருந்தாலும், உங்களுக்குள்ளே எந்த நல்ல காரியமும் இல்லாவிட்டாலும் இந்த புதிய சுபாவமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த புதிய சுபாவமே தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்ய வாஞ்சிக்கிறதாயிருக்கிறது. அது தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறது. இந்த எட்டாம் வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பை விட தமிழிலே மிகச் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இருள் நீங்கி போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே நீங்கி போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு அது நீங்கி போகிறது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது, அதாவது பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றி இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இருளானது நீங்கி போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து மக்கள் அறியாதவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களில் அவர் வித்தியாசமானவராக கருதப்படுகிறார். வசனம் 9 பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். கடவுளுடைய பிள்ளையாக ஒளியிலே நடந்து கொண்டு சகோதரனை பகைப்பது என்பது முடியாத காரியம். நீங்கள் மற்றும் ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பகைப்பீர்கள் என்றால் உங்கள் விசுவாசத்திலே, உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பெரிய தவறு இருக்கிறது என்றுதான் பொருள். சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையானது பழக்க வழக்கங்களானது நீங்கள் விரும்பாத காரியமாக இருக்காது என்று கூற முடியாது. அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் சகோதரனாய் விசுவாசி செய்ய மாட்டார் என்று கூற முடியாது. இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பகைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். உடன் வாழும் ஒரு விசுவாசியை நீங்கள் பகைப்பதுவே நீங்கள் ஒளியிலே இல்லை, இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விளக்குகிறது. ஒரு காரியத்தை எப்போதுமே நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் இயற்கையான இருள் அங்கே இருக்கிறது. சங்கீதக்காரன் சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எபேசியர் 4:18 சொல்லும்பொழுதும், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என்று வாசிக்கிறோம். இயற்கையாகவே இதுதான் மனிதனுடைய நிலைமை. இயற்கையாகவே நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்காக நியாய தீர்ப்பு தண்டனை கிடைக்கப் போவதில்லை. யோவான் 3:19 பாருங்கள், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. இதுதான் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. இதை நாம் மறந்து போகக்கூடாது. இயற்கையாக நாம் பாவிகளாக பிறந்ததினாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இரட்சகரை நாம் புறக்கணிப்பதின் விளைவுதான் ஆக்கினை தீர்ப்பு. இருளிலே நாம் பிறந்திருப்பதனாலே அதற்கு நாம் பொறுப்பாளர்கள் அல்ல. ஏனென்றால் நமது புரிந்து கொள்ளுதல் இருளடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நமக்கு வரும் வெளிச்சத்தை நாம் புறக்கணிப்போம் என்றால் அதற்கு நாமே பொறுப்பாளிகளாவோம். நாம் வெளிச்சத்திலே நடப்போம் என்று சொன்னால் அந்த வெளிச்சமானது எல்லா இருளையும் விரட்டிவிடும். கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுடைய இருதயத்தை பரிசோதிக்கட்டும். ஒரு மனிதன் தொடர்ந்து வெளிச்சத்தை புறக்கணிப்பான் என்றால் நாள் ஒன்று வரும், அப்பொழுது தேவன் தம்முடைய வெளிச்சத்தை எடுத்துக் கொள்வார். அப்படி இல்லை என்று சொன்னால் வெளிச்சத்தினாலே பாதிக்கப்பட்டவனாகி விடுவான். ஏசாவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான். அவன் சிவப்பு நிறமாயிருந்தான், ஆனால் ஒளியினாலே பாதிக்கப்பட்டான். சரீர பிரகாரமாக அவன் பாதிக்கப்படவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் பாதிக்கப்பட்டான். அதாவது சூரிய ஒளியிலே வரும் கதிர்களிலே எல்லா கதிர்களையும் அந்த தோல் ஏற்றுக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட ஒளி கதிரை அது ஏற்றுக்கொள்ளாது. எனவே அது தோலை பாதித்துவிடும். அதுபோல உலகத்தின் ஒளியாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மா பாதிக்கப்படும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே இருளானது இருக்கிறதா என்பதை பார்க்க ஒரு பயிற்சி கொடுக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:10-11. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்பொழுது தன்னை குறித்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 8:12 பாருங்கள், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த பரீட்சையை நமது வாழ்க்கையிலே நாம் செய்து பார்க்க வேண்டும். என்னை நேசிக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரே உங்கள் வெளிச்சமாயிருக்கிறாரா? அவரே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறவராயிருக்கிறாரா? விசுவாச சகோதரர்களில் யாரையுமே நீங்கள் பகைக்காமல் வாழ்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலை எப்பொழுதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஆம், இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். எப்பொழுது நாம் பிரகாசிப்போம்? நம்முடைய சகோதரர்களை, சகோதரிகளை உண்மையான அன்போடு நாம் நேசிக்கும் பொழுது நாம் மற்றவர்கள் மத்தியிலே பிரகாசிக்கிற விளக்குகளாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாச குடும்பத்திலே ஒருவேளை யாருடைய பழக்க வழக்கமாவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சில காரியங்களை வெளிப்படுத்தும் விதம் உங்களுக்கு ரசனையாக இல்லை. உங்களுடைய தனித்தன்மைக்கும் அவர்களுடைய தனித்தன்மைக்கும் ஏதோ மோதல் நடப்பது போல உணர்கிறீர்கள். ஆனால் இந்த காரணங்களினாலே நீங்கள் அவர்களை வெறுக்கிறீர்கள் என்பது பொருள் அல்ல. ஒரு வேத சாஸ்திர கல்லூரியிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெர்னன் என்பவர் தங்கியிருந்த அறையிலே இன்னொரு வாலிபனும் வேதசாஸ்திர கல்லூரியிலே படிப்பதற்காக வந்து தங்கியிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட வித்தியாசமான பண்பு என்னவென்றால், வெர்னன் நன்றாக இரவிலே தூங்கிய பின்னர் 11 மணி அளவிலேதான் இந்த சகோதரன் உரத்த சத்தத்திலே நன்றாக பாடல் பாட துவங்குவார். இதைப்போல இன்னும் சில வித்தியாசமான பழக்கங்களை கொண்டவராய் அவர் இருந்தார். ஒருநாள் வெர்னன் இந்த சகோதரனை பார்த்து, அருமையான சகோதரனே, நான் கடவுளுடைய பிள்ளை என்பதற்கு நீங்களே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்று கூறினான். அதற்கு அந்த வாலிபன், என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டான். நான் சந்தித்த கிறிஸ்தவர்களிலேயே என்னை மிக சோர்ந்து போக செய்கிற பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் நீங்கள்தான். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த வாலிபன் அவரை நேருக்கு நேர் பார்த்தவனாக, என் வாழ்க்கையிலேயும் நான் பார்க்கக்கூடிய, பகைக்கக்கூடிய, விரும்பத்தகாத ஒரு கிறிஸ்தவன் என்றால் அது நீங்கள்தான். இந்த உலகத்திலே நேசிக்க முடியாத ஒரு மனிதர் என்றால் அது நீங்கள்தான். ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறினான். பல ஆண்டுகளுக்கு பின்னர் இரவிலே பாடல்களை பாடிய அந்த சகோதரன் ஒரு ஊழியத்திலே இருந்தபொழுது சில சிக்கல்களிலே மாட்டிக்கொண்டார். அப்பொழுது சகோதரர் வெர்னன் தான் அவருக்கு உதவி செய்ய முடியுமா என்று போய் பார்த்தார். அந்த காலகட்டத்திலேயும் நேசிக்கப்படத்தக்க ஒரு விசுவாசியாக அவர் இல்லை. அதை போலவே இந்த வெர்னனும் விரும்பப்படத்தக்க ஒரு கிறிஸ்தவனாக இல்லை. ஆனாலும் அந்த சகோதரன் இவரை வெறுக்கவில்லை. அவர் ஆண்டவருடைய பிள்ளை, எனவே அவரையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வந்தார். பல வகைகளிலே அந்த சகோதரனும் சிறந்தவராக விளங்கினார். ஏனென்றே தெரியவில்லை, இன்று சிலர் தாங்கள் விரும்பாத பழக்க வழக்கங்கள் உள்ள யாராவது இருந்தால் அவர்கள் செய்வதை எல்லாம் வெறுப்பாய் எண்ணுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பதனாலே நீங்கள் அவர்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமானவர்களாக படைத்திருக்கிறார். நாம் விரும்பும் நிறத்தை விட மற்றொரு நிறத்தை ஒருவர் விரும்பினால் அவரை நாம் பகைக்க வேண்டியது இல்லை. நாம் விரும்பும் இசையை மற்றொரு விசுவாசி விரும்பாததினாலே அவரை நாம் பகைக்க வேண்டியதில்லை. ஒன்று யோவான் 2:11 யோவான் என்ன சொல்கிறார்? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தானா என்கிற உறுதி உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த பரீட்சையை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் சக விசுவாசி ஒருவரை பகைக்கிற ஒருவராயிருந்தால் நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களையும் நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முக்கோணத்தை போன்றது. நீங்கள் குறிப்பு எடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கூர்மையான பக்கம் மேலே வருவது போல ஒரு முக்கோணத்தை வரைந்து கொள்ளுங்கள். இடதுபுறம் நான் என்றும் மறுமுனையிலே மற்ற விசுவாசிகள் என்றும் குறித்துக் கொள்ளுங்கள். தேவநாய கர்த்தர் இந்த முக்கோணத்தின் மேல் பகுதியிலே இருக்கிறார். அவர் வெளிச்சமாக, அன்பாக, ஜீவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒளியானது நம் இருதயத்திற்குள்ளே கீழ் நோக்கி வருகிறது. தேவன் மேலே நமக்கும் சக விசுவாசிகளுக்கும் உண்டான அன்பானது கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது. ஏனென்றால் அவர் உங்களை முதலாவது நேசித்தார். இந்த உலக சமதளத்திலே நீங்கள் வெளிச்சத்திலே நடக்கும் ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சக விசுவாசிகளையும் சகோதர சகோதரிகளையும் நீங்கள் நேசிப்பீர்கள். நான் கடவுளை நேசிக்கிறேன், ஆனால் என் சக விசுவாசிகளை நான் பகைக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. அது முடியவே முடியாத ஒரு காரியம் பிரியமானவர்களே. இதை குறித்து பின்னாலே யோவான் தெளிவாக சொல்லப்போகிறார். தொடர்ந்து வரும் வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் யோவான் திடீரென்று மற்றொரு காரியத்தை குறித்து சொல்லப்போகிறார். அதாவது மூன்று வித்தியாசமான நிலைகளிலே உள்ள விசுவாசிகளை குறித்து அவர் பேசப்போகிறார். வசனம் 12 பாருங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். பிள்ளைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பதாகும். இங்கே பிறந்த குழந்தைகள் என்ற பொருளிலேயே வருகிறது. இது வயது வரம்பற்று அல்லது விசுவாசிகளின் வளர்ச்சியை பொருட்படுத்தாமல் எல்லா விசுவாச குழந்தைகளையுமே குறிப்பிடுகிறதாயிருக்கிறது. ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக எல்லாரும் சார்ந்திருப்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காம் உங்களுக்காம் சிந்திய ரத்தம்தான். எனவேதான் அவர் சொல்கிறார், அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். சில கிறிஸ்தவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறாமல் பல ஆண்டுகளாய் ஒரே விதமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஏற்கனவே ஒரு முக்கோணத்தை வரைய சொன்னேன், ஞாபகத்தில் இருக்கிறதா? அதன் மேல் பகுதியிலே தேவன் என்று எழுதிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வெளிச்சம், அன்பு, ஜீவன் என்றும் எழுதிக் கொள்ளுங்கள். முக்கோணத்தின் வலது மூலையிலே மற்ற விசுவாசிகளை குறித்த இடம் இருக்கிறது. முக்கோணத்தின் இடது பக்கத்திலே நான் என்று எழுதிக் கொள்ளுங்கள். மேலிருந்து இடது பக்கமும் வலது பக்கமும் வருகிற அந்த சாய்வு கோடுகளிலே வெளிச்சம், வெளிச்சம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். கோட்டின் உட்புறத்திலே அன்பு அன்பு என்று எழுதிக் கொள்ளுங்கள். அதாவது தேவனிடத்திலிருந்து அன்பும் வெளிச்சமும் எனக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் வருகிறது. ஆதியிலே தேவன் நம்மேலே அன்பு வைத்து விட்டார். நாம் இப்பொழுது அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். மற்றும் ஒரு விசுவாசி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார். அப்படியென்றால் கீழே இரண்டு மூலைகளிலிருந்தும் அன்பு புறப்படுகிறது, மேலே தேவனிடத்திலிருந்து நமக்கும் அன்பு வருகிறது, மற்றும் ஒரு விசுவாசிக்கும் அன்பு வருகிறது. அப்படியென்றால் முக்கோணத்தின் அடிப்பகுதியிலே கீழே வெளிச்சத்திலே நடத்தல் என்று எழுத வேண்டும். அதாவது நானும் என் சக விசுவாசியும் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாயிருந்தால், வித்தியாசமானவர்களாய் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறதில்லை, முகத்தை திருப்பிக் கொண்டு போவதில்லை, ஒருவரை ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் கீழ்ப்பகுதியிலும் அன்பு என்று எழுதிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் என் சக விசுவாசியை நேசிக்க வேண்டும், சக விசுவாசியும் என்னை நேசிக்க வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையாயிருக்க வேண்டும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, நம்முடைய திருச்சபையிலே இருக்கிற சக விசுவாசிகளை நாம் நேசிக்கிறவர்களாயிருக்கிறோமா? அல்லது யாரை குறித்தாவது பகை உணர்வு நம்மிலே இருக்கும் என்றால், நாம் வெளிச்சத்திலே நடக்கவில்லை என்று உணர்ந்து கொண்டு ஒருமுறை கூட கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து, ஆண்டவரே, என்னை விட வித்தியாசமாயிருக்கிறவர்களையும் நேசிக்கும் அன்பினாலே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஏனென்றால் நாம் பல்வேறு வகையான விசுவாசிகளாக இருக்கிறோம். நம் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் நேசிப்பது போல நாமும் நேசிக்க இன்றே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலேயும் உம்முடைய அன்பிலே நாங்கள் இருந்தால் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சக விசுவாசிகள் யாரையாவது நாங்கள் பகைத்துக் கொண்டும் வெறுத்துக் கொண்டும் உம்மை நேசிக்கிறோம் என்று பொய் கூறாதபடி, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மற்றவர்களை நேசிக்க உமது அன்பை எங்களுக்கு நிறைவாய் தரும்படி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 147:14.